இந்த 1689 விசுவாச அறிக்கை, இந்த டாக்குமெண்ட் எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இது வந்து ஏதோ நம்மளா கண்டுபிடிச்சது இல்ல, ஏதோ ஒரு சபை கண்டுபிடிச்சது இல்ல. எத்தனை 2000 நூற்றாண்டா இருந்த கிறிஸ்தவர்கள் 1689 வருஷத்துல அவங்க எல்லாம் கூடி எழுதி மத்த வரப்போற சந்ததிகளுக்கு சத்தியம் போய் சேரணும் என்பதற்காக, சத்தியத்தின் ஒரு சுருக்கமாக, வேதத்தில் இருக்க சத்தியங்களை சுருக்கமாக முறையாக எழுதி நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய காரியங்கள் படிச்சுக்கிட்டோம். நம்ம முதல் அதிகாரத்துல பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது அதிகாரத்துல கடவுளை பத்தி போட்டிருக்கிறதான், அதனோட அவுட்லைனை தான் நம்ம வச்சு படிச்சுட்டு வரோம். கடவுளுடைய குணாதிசயங்கள் அப்படின்றத நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். இன்னும் இதுல எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுங்களா? 32 அதிகாரம் இருக்கு. அதனால சிஸ்டர் கேட்டாங்க ஒருவேளை பைபிள் ஸ்டடி முடிஞ்சிருச்சான்னு. இல்ல, போன வாரத்தோடு இன்னும் 2-3 நம்ம கண்டினியூ தான் பண்ணுவோம். இது பர்மனெண்டா நம்ம எல்லாம் முடிவு பண்ணி இதை நிறுத்துற வரைக்கும் கண்டினியூ தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அந்த நான் இது தேவனுடைய குணாதிசயங்கள் முடிவு இதோடு நம்ம முடிக்க போறோம்னு பைபிள் ஸ்டடி முடியும்னு நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை, கண்டினியூஸா நமக்கு இருக்கும் ஃப்ரைடேஸ்ல. இதுல சொல்ல போனா நீங்க கடவுளை பத்தி 2வது சாப்டர்ல கடவுள் யார் என்பதுக்கு முதல் பேராகிராஃபை தான் முடிச்சிருக்கோம். அதுல 3 பேராகிராஃப் இருக்கு கடவுளை பத்தி. அந்த முதல் பேராகிராஃபை வந்து ஒருவேளை அவங்க அது எவ்வளவு ரிச்சா இருக்கு போட்டிருக்கு பாருங்களேன். நம்ம சொல்ல போனா 24 வாரங்கள் 24 கடவுளுடைய குணாதிசயங்களை பத்தி படிச்சுட்டு வந்திருக்கோம். அதுல ஒரே பேராகிராஃப் தான், ஒரே பேராகிராஃப்ல சுருக்கிட்டாங்க அவங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு சத்தியங்களை அதுல ஒண்ணுல சுருக்கி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த ஒரே பேராகிராஃபை படிச்சுட்டு இப்ப தொடர்ந்து நம்ம படிக்க பார்ப்போம். நீங்க படிக்க முடியுங்களா கொஞ்சம் சத்தமா? முதல் பேராகிராஃப். இந்த காப்பி இல்லாதவங்க வாங்கிக்கலாம் காப்பி. இங்கிலீஷ்ல காப்பி இருந்தா பார்ப்போம். அதையும் வாங்கிட்டு போய் வீட்டுல படிக்கலாம்.
கடவுள் ஒருவராகவும் ஜீவனுள்ள மெய்யான தேவனாகவும் இருக்கிறார். அவர் தன்னியல்பானவராயும் அவர் தன்னுடைய இயல்புக்கு தேவையான எல்லா வல்லமையையும் தன்னிடத்தில் இருந்தே பெற்றுக் கொள்வதோடு புறத்திலிருந்து எதுவுமே தேவையில்லாதவராகவும் இருக்கிறார். தன்னியல்பிலும் முன்னேற்றவராகவும் இருக்கிறார். அவரால் மட்டுமே என்று வேறொருவராலும் அவரது உள்ளியல்பை புரிந்து அறிந்து கொள்ள முடியாது. அவர் தூய ஆவியானவரும் கண்ணிற்கு புலப்படாத உருவமற்றவரும் மாறுதலுக்குரிய மனித உணர்ச்சிகளும் கோபம், வெறுப்பு, பேராசை, பாலியல், அன்பு போன்ற மனிதனை ஆளும் உணர்ச்சிகள் அற்றவர். அவர் ஒருவரே என்றும் உள்ளவராக மற்றெல்லோரும் அவரிடத்தில் இருந்தே ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். மனிதன் அடைய முடியாத ஒளியின் மத்தியில் வாழ்கிறார். அவர் மாறாதவர், அளக்க முடியாதவர், என்றும் உள்ளவர், புரிந்து கொள்ள முடியாதவர், மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவர், எல்லாம் வல்லவர், எல்லா விதத்திலும் எல்லையற்றவர், மிக பரிசுத்தர், மிகுந்த ஞானம் உள்ளவர், பெரும் சுதந்திரம் உள்ளவர், முழுமையானவர், எல்லா காரியங்களையும் தனது மாறாத பெரு நீதியுள்ள சித்தத்தின் திட்டத்தின்படி தன் சுய மகிமைக்காகவே செய்பவர். அவர் பேரன்பும் பேரருளும் பெரும் கருணையும் சகிப்புத்தன்மையும் நற்குணமும் உண்மையும் உள்ளவர். அநீதியையும் ஒழுங்கு மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஊக்கத்தோடு தம்மை நாடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அதே நேரத்தில் அவர் குற்ற வழிகளையும் குற்றவாளிகளையும் எவ்விதத்திலும் விட்டு வைக்காது எல்லா பாவங்களையும் வெறுத்தொதுக்கி பெருநீதியோடும் பயங்கரத்தோடும் நியாயம் தீர்ப்பவர்.
சரி, இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் போட்டிருக்கு. கடவுளுடைய குணாதிசயங்கள் நம்ம படிச்சு முடிச்சிருக்கிறோம். இப்போ தொடர்ந்து படிப்பதற்கு நம்ம வந்து அந்த 2வது பேராகிராஃபை ஸ்கிப் பண்ணி 3வது பேராகிராஃபை நம்ம பார்க்க போறோம். 3வது பேராகிராஃப்ல என்ன இருக்குன்னு இதை வந்து ஒருவேளை இந்த 2 பேராகிராஃபை நான் ஒரு 4-5 வாரத்துல முடிச்சிடலான்னு பாக்குறேன். நான் ரொம்ப இதுவே முதல் பேராகிராஃப் தான் ரொம்ப படிச்சுக்கிட்டேன், ரொம்ப டீட்டெயிலா. இந்த 2-3 கொஞ்சம் ஏன்னா தொடர்ந்து சில திருப்பி ரிப்பீட் ஆகி தான் வருது, அதனால ஒரு 4-5 வாரம் முடிச்சிடலாம். இன்னைக்கு அந்த 2வது ஸ்கிப் பண்ணி 3வது பத்தி நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஏன் சொல்றேன்றது அது படிக்கும் போதே உங்களுக்கு புரியும் ஏன் ஸ்கிப் பண்றோம் அப்படின்றது. சரி, கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த மூணாவது பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் வந்து ஒரு த்ரியேக தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து ஒரு த்ரியேக தேவன். இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு பேர் ட்ரினிட்டின்னு பேர், த காட் ஆஃப் ட்ரினிட்டி. மூன்று தேவன் ஒருவர் தான், ஆனா அவர் மூன்றாக வியாபித்திருக்கிறார், மூன்றாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, ஒருவேளை ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த அறிவு தேவையில்லை. கடவுள் மூன்றா இருக்கிறாரு, அதை விசுவாசித்தான் நீ ரட்சிக்கப்படுவ அப்படின்னு எங்கேயும் பைபிள்ல போடல. இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நீ விசுவாசிச்சா நீ ரட்சிக்கப்படுவாதான் தேவை. ஆனா ஒரு கிறிஸ்தவ ஒரு சரியான விதத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு, அவனுடைய ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, அவனுடைய சரியான விதத்துல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த த்ரியேக தேவனை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் ஜபம் செய்யறோம்? நடைமுறையில ஜபம் செய்யும் போது நான் யார கூப்பிட்டு ஜபம் பண்றது? பரிசுத்தாவிட்ட ஜபம் பண்றதா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஜபம் பண்றதா, இல்ல பிதா கிட்ட ஜபம் பண்றதா, இல்ல மூணு பேரையும் நினைச்சிட்டு ஜபம் பண்றதா, எப்படி ஜபம் பண்றது அந்த கேள்வி, இல்ல ஆராதனை செய்யறோம், நீ யார ஆராதிக்கிறது? ஒருத்தர் வாழ்க்கையெல்லாம் இயேசு கிறிஸ்துவே ஆராதிக்கிறாங்க, இல்ல பிதாவையே, யெகோவா விட்னஸ், பிதாவையே தான் நாங்க ஆராதிக்கணும், வேற யாரையும் ஆராதிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தாவே ஒண்டியா வெந்த கோஸ்து பரிசுத்தாவே ஒண்டி ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, த்ரியேக தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாம பைபிளை நம்ம படிச்சு சில பகுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, த்ரியேக அந்த சத்தியத்தை நம்ம தெரியாம இருந்தோம்னா அந்த வசனங்க புரிஞ்சுக்கொள்றதுக்கு வழியே இல்லை. நிறைய வசனங்க பைபிள்ல இருக்கு, த்ரியேக தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அந்த வசனத்துக்கு விளக்கமும் சரி, அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதும் சரி, த்ரியேக தேவனை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்ப மாறுபாடா, ஏதோ மாறுபாடா தெரியும் அந்த வசனம், ஒண்ணுமே புரியாது. புரியுதுங்களா? இந்த காரணங்களால த்ரியேக தேவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்லாம கள்ள போதகத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு 200 வருஷமா ஜெகோவா விட்னஸ் பேரை வச்சுக்கிட்டு, ஊரையே போய் வீட்டை வந்து தட்டுவாங்க, நல்லா சூட்டு கோட்டு அழகா இருப்பாங்க, வயசானவங்கலாம் இருப்பாங்க, வந்து உங்க வீட்டை டக் டக்குன்னு தட்டுவாங்க, நாங்க கடவுளை பத்தி சொல்ல வந்திருக்கோம், உங்க வீட்டுக்குள்ள வந்து சொல்லலாமான்னு அவங்க வீட்டு கதவு திறந்து விட்டீங்கன்னா மூளைய குழப்பிட்டு வெளியே போயிருவாங்க. அப்படியே நீங்க அனார்ந்து உட்காந்து யோசிக்கணும், இது கரெக்டா அது கரெக்டா, இருக்கிற விசுவாசத்தையே எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க. அந்த மாதிரி கிளம்பி இருக்காங்க ஒரு கூட்டம். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம எப்படி தப்புறது? சத்தியம் இது, இவங்க எல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. இந்த டாக்குமெண்ட் எப்ப எழுதினது? ஏறக்குறைய 400 வருஷம், 1689. அவங்க என்ன எழுதுனாங்கன்னா, 16வது நூற்றாண்டுல கிறிஸ்தவ கடவுள கிறிஸ்தவங்க விசுவாசிச்ச சத்தியங்கள் எது? இயேசு கிறிஸ்து வந்ததுல இருந்து சரி 1, 2, 3 16 நூற்றாண்டு வரைக்கும் விசுவாசிச்ச உண்மைகள் எது? அதை வந்து ரோமன் கத்தோலிக் மாத்தலான்னு பாக்குது, யெகோவா விட்னஸ் மாத்தலான்னு பாக்குறாங்க, சாத்தா மாத்தணும், எப்ப பாரு சத்தியத்தை மாத்தணும்னு பாக்குறாங்க இல்லைங்களா? அது எதுன்றத வரப்போற ஜெனரேஷன் தெரிய வைக்கிறதுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் சேர்ந்து இதுதான் உண்மை, நாங்க எல்லாம் கையெழுத்து போடுறோம். பெரிய விசுவாசிங்க அவங்கெல்லாம், பைபிள கரைச்சு குடிச்ச விசுவாசிங்க, அவங்க எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். இதை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யெகோவா விட்னஸ் எல்லாம் நிக்க முடியாது அவங்களுக்கு முன்னாடி. புரியுதுங்களா? சரி, அவ்வளவு ஆத்தென்டிக்கா நம்ம பாக்குறோம். ஆரம்பிக்கும் போதே இதை பத்தி நம்ம என்ன சொல்லணும்னா, த்ரியேகோன்றத நம்ம படிக்கணும்னா, இது ஒரு 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 பெரிய மிஸ்ட்ரி. இங்கிலீஷ்ல மிஸ்ட்ரினா தமிழ்ல ஒரு பெரிய புதிர். புதிர்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமானது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமானது. இது வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய புதிர்னா இந்த புதிரை தான் சொல்லலாம். கடவுள் ஒன்னு இவ்வளவு நேரம் சொல்றீங்க, இப்ப என்ன கடவுள் மூன்றா வியாபித்திருக்காங்க, அது எப்படி மூன்றா வியாபித்திருக்காங்க, அது எப்படி மூணா இருக்கிறாங்க, இது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஏன்னா நமக்கு நிறைய காரியங்கள் உலகத்துல புரிஞ்சுக்கிறதே மனுஷனா ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் செய்யறாரு, சூப்பர் கம்ப்யூட்டர், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வச்சிருக்கிறதுல சின்ன கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர்னா அது எத்தனையோ மிஷின்ஸ் இருக்கும். அதை பண்ண ஒரு இன்ஜினியர் வந்துட்டு நம்ம கிட்ட பேசுறாருன்னு வச்சுக்குவோம், அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு. அவரு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங், என்ஸ்கிரிப்ஷனு, எக்ஸா டெசிமல், இன்ஃபர்டைன்மெண்ட், நெட்டிக்கெட்டு, பெட்டிக்கெட்டு, டெபாபைட்டு, ஜிபாபைட்டு அப்படி எல்லாம் பேசுறாருன்னு வச்சுக்கோ. நம்ம அவரா தான் பாப்போம், ஒண்ணும் புரியாது. அவர் என்னத்தான் உதாரணங்களை கொடுத்தாலும் அவருக்கு புரியற மாதிரி நமக்கு புரியாது. அவரு தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. இன்னொன்னு லைஃப் எடுத்துக்கினீங்கன்னா, லைஃப்னா நமக்கு இருக்கிற செல். ஒரு மனுஷனுக்கு உயிர் எதுல இருக்குன்னா அந்த செல்லுல தான் இருக்கு. அந்த செல்ல போய் ஸ்டடி பண்ணணும்னு எவ்வளோ ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த சின்ன செல்லுல மில்லியன்ஸ் ஆஃப் செல் அதுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளவு நூற்றாண்டு ஆச்சு. அதை படிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும். அந்த டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்க, அதை கண்டுபிடிச்சாங்க, இன்னும் லைஃப் எப்படி வருதுன்னு இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 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 இன்னும் கண்டுபிடிச்சு முடியல. இன்னும் ஒரு ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க பாக்குறான், அவன் லைஃப் எல்லாம் கண்டுபிடிச்சு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறான், அதுக்கப்புறம் திடீர்னு செத்து போறான். முடிச்சு அவன் கண்டுபிடிக்க முடியல. இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு, அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அதை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம், அவரும் கண்டுபிடிக்கிறாரு, அவரும் செத்து போறாரு. ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா கண்டுபிடிக்கிறாங்க, செத்து போல. இன்னமும் இல்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சவங்களெல்லாம் வச்சு, எல்லாரும் மூலையும் வச்சு, எல்லாரும் டிசைட் பண்ணி, ஆமா கண்டுபிடிச்சிட்டோம், இன்னுமே இதுல ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு செல்ல பத்தின்னு யாருமே இன்னும் சொல்ல முடியல. இன்னும் கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்காங்க. உலக பிரகாரமே அவ்வளவு இருக்கு, புரியுதுங்களா? சில காரியங்கள்லாம் நம்மளால புடிச்சுக்கொள்ளவே முடியாது, கிரகிச்சு கொள்ளவே முடியாது. கடவுள் உண்டாக்குன மனுஷன், அவன் மனசு மனுஷன்ல இருக்கிற ஒரு சின்ன செல், கண்ணுக்கு கூட தெரியாத செல்ல பத்தி நான் சொல்றேன். அதுவே இன்னும் மனுஷனால புரிஞ்சுக்கொள்ள முடியலையே. த்ரியேக தேவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னு நமக்கு முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். மனுஷனுக்காவது யோசிக்கிறது இல்ல, அவன் அதை ரொம்ப கஷ்டம். கடவுளை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு புதிர்னா, அது என்ன புதிர், எனக்கு தெரியாதது என்ன புதிர், எனக்கு தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னா மனுஷன் நினைக்கிறது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஒரு பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்றதுக்கே இந்த மாதிரி சத்தியங்க ஒரு பெரிய ஆதாரம், தெரியுங்களா? ஏன் பைபிள்ல இப்படி ஒரு கடவுளை பத்தி போட்டிருக்கு, அவர் மூன்றா வியாபித்திருக்கார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அது நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சத்தியம். ஒருவேளை ஒரு மனுஷன் அதை ஏற்படுத்தி இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா மனுஷங்களுடைய மூளையை போட்டாலும் அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தை போய் ஒரு மனுஷன் ஏற்படுத்தி இருக்க முடியாது. புரியுதுங்களா அது லாஜிக்கு? ஒரு மனுஷன் ஏற்படுத்தி இருக்க, மத்த புக்கு பகவத்கீதா வேற ஏதாவது எடுத்துனீங்கன்னா, இப்போ முஸ்லிம் புக்ல நீ 10 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தா மனுஷனுக்கு நல்லா புரியும். புரியுதுங்களா? அதெல்லாம் நல்லா புரியும். அவர் முகமது அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், பகவத்கீதா 2 இதுன்னா நல்லா புரியும் அதெல்லாம். ஆனா மனுஷன் மூளைக்கே எட்டாத சத்தியங்கள் பைபிள்ல இருக்கு. அவனால ஆயுசு முழுவதும் இல்ல, எல்லா மனுஷனுடைய மூளையை ஒன்னா சேர்த்தாலும் புரிஞ்சுக்கொள்ள முடியாத சத்தியங்கள் சில இது இருக்கு. அது மனுஷன், ஒரு மனுஷன் ஏற்படுத்தி இருக்க முடியுமா? மனுஷனா நினைச்சிருக்க முடியாது, முடியவே முடியாது சத்தியம். அது ஒரு பெரிய ஆதாரம், அது ஒரு புதிய. இந்த காரியத்தை மனுஷன் ஏத்துக்கொள்றதுக்கு அவனுக்கு பிடிக்கிறது இல்ல. மனுஷனுடைய பெருமைத்தனத்துல அவனுடைய இதுல நான் என்னானவோ பண்ணிட்டேன், இத போய் பண்ணிட முடியாதான் அவன், எனக்கு ஒன்னு புரியாதுன்னா அது அவனை தாழ்மைப்படுத்துற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அவனை தாழ்மைப்படுத்துற மாதிரி இருக்கு, அது அவனுக்கு பிடிக்கிறது இல்ல. அதனால அவன் என்ன பண்றான், எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் என் லாஜிக் செட் ஆகணும், எனக்கு புரியற மாதிரி வரணும், அப்படி இல்லனா அது ஏதோ ப்ராப்ளம், அது இல்லனா பைத்தியக்காரத்தனம் சொல்லிடுவான் ஒண்ணு, இல்லனா அவன் லாஜிக் செட் ஆகிற மாதிரி அதை மாத்திடுவான். இயற்கையா மனுஷன் செய்யறது அதே தான் யெகோவா விட்னஸ் செய்யறது. புரியுதுங்களா? கடவுள் மூன்றா இருக்கிறார், கடவுள் ஒன்றா இருக்கிறார், அவர் மூன்றா வியாபித்திருக்காருன்னா அது எப்படி முடியும்? அது இல்லவே இல்லை. அதனால நமக்கு புரியறது என்ன, கடவுள் ஒன்றா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மனுஷன். அது எவ்வளவு கிளியரா நமக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து மனுஷன், இவரு பரிசுத்தாவியும் கடவுள் இல்ல, கடவுள் ஒன்றுதான் அப்படின்றத மாதிரி தன்னுடைய லாஜிக்கு ஏத்த மாதிரி மனுஷன் செய்யறது உண்டு. ஏன் அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுன்றது. புரியுதுங்களா? மனுஷனுடைய பெருமையா தான் அந்த மாதிரி. நீங்க சில பேரை பார்த்துருக்கீங்களா? எனக்கு சில பேரை பார்த்துருக்கேன், எனக்கு சில போனா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து ஒருத்தர் வந்து இந்த தெரிந்து கொள்ளுதல்ன்றது பெரிய சத்தியம்ங்க, ப்ரீடெஸ்டினேஷன்லாம் பெரிய சத்தியம், நூற்றாண்டு நூற்றாண்டெல்லாம் எவ்வளவோ பேர் கண்டுபிடிச்சு அதெல்லாம் முடியல, அவங்களுக்கெல்லாம் அது புரியல, எப்படி கடவுள் இறையாண்மையில தெரிந்து கொள்றாரு, மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்குது, அது எப்படி அது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, அதெல்லாம் அந்த மாதிரி சத்தியம் பைபிள்ல இருக்குன்னா இல்ல, எனக்கு கடவுள் சொல்லிக் கொடுப்பாரு, நான் கடவுள்கிட்ட நெருங்கி போனேன்னா எனக்கு அவர் சொல்லிக் கொடுப்பாரு, என்னால புரிஞ்சு கொள்ள முடியும், இல்ல பெரிய விசுவாசிகளால புரிஞ்சுக்கல, இல்ல என்னால முடியும், அதான் மனுஷனுடைய பெருமை. புரியுதுங்களா அவளுக்கு? ஏன் இதெல்லாம் மனுஷன் ஏத்துக்கிறதுக்கு புரியாத சத்தியங்களை திரியேகத்தை ரொம்ப எதிர்த்தது, எல்லா நூற்றாண்டுல எதிர்த்தாங்க, ஏன்னா மனுஷன் புரியறதில்ல. சரி, இந்த முகவரியோடு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த த்ரீஏகம், த ட்ரினிட்டி, இந்த தேவன் வந்து ஒன்று, God, our Lord is one, அவர் ஒன்றுதான், அவர் மூன்றாக இருக்கிறார் அப்படின்றத இயற்கையின் வெளிப்பாடுல நம்ம பார்க்க முடியாது. இயற்கையின் வெளிப்பாடு ரெண்டு விதமான வெளிப்பாடு இருக்கு. கடவுள் தன்னை பத்தி வெளிப்படுத்துறதுல ரெண்டு விதமா வெளிப்படுத்திருக்கார். இயற்கையில வெளிப்படுத்தியிருக்கார் தான் எவ்வளவு பெரியவர்னு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வெளிப்பாடு, அது பைபிள்ல வெளிப்படுத்தியிருக்கார். ஸ்பெஷல் ரெகுலேஷன், நேச்சுரல் ரெகுலேஷன் இருக்கு. அந்த இயற்கையின் வெளிப்பாடுல நம்ம பார்க்க முடியாது, ஸ்பெஷல் ரெகுலேஷன்ல மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம் அவர் த்ரீஏகமா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனாலும் அந்த ஸ்பெஷல் இயற்கை வெளிப்பாடுக்கு எந்த விதத்திலையும் அது முரண்பாடா இல்ல, எல்லாமே ஒத்து போகிற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பிலாசபி, பிலாசபிக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னா தத்துவ சாஸ்திரம், தத்துவ ஞானம், தத்துவ சாஸ்திரம். பெரிய சிந்தனையாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெருசா சிந்திப்பாங்க. அந்த மாதிரி பிலாசபி, பிலாசபர்ஸ், அவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, கடவுளுடைய குணாதிசயங்கள்லாம் நம்ம பார்க்கறோம், அவர் எவ்வளவு நல்லவர்னு பார்க்கறோம், எவ்வளவு அன்புள்ளவர்னு பார்க்கறோம், எவ்வளவு தயவுள்ளவர்னு பார்க்கறோம், அவ்வளோ குணாதிசயங்கள் உள்ள கடவுள் போய் நித்திய 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 காலமா அவர் யார், எந்த அவசியமும் இல்லாம, யாரும் அவருக்கு தேவைப்படாம அவரே சந்தோஷமா இருந்திருக்காரு, அவருக்கு வெளியில இருந்து எதுவுமே தேவைப்படல, எவ்வளோ காலங்கள் நித்திய நித்திய காலமா இருந்து அதுக்கப்புறம் தான் 6000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை உண்டாக்குனாரு அப்படின்னு சொன்னா, அது கடவுளுடைய குணாதிசயத்துக்கு அது எப்படி பொருந்தும்? ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ நல்லவரா இருந்து, ஒருத்தர் இவ்வளோ அன்பானவரா இருந்து, ஒருத்தர் இவ்வளோ இறக்கம் உள்ளவரா இருந்தார்னா, அவர் போய் எங்கன்னா போய் தனியா போய் யாரும் தேவையில்லை எனக்குன்னு போய் காட்டுல போய் உக்காந்து யாருக்கும் இது அப்படியா இருப்பாரு அவரு? புரியுதுங்களா? ஒருத்தர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், ரொம்ப அன்பானவர், அவருடைய அன்பை காமிக்காம அவரால் இருக்கவே முடியாது. ஒருத்தர் நல்லவர், அன்புள்ளவர்னா அவர் ஷேர் பண்ணணும்னு விரும்புவார். புரியுதுங்களா? அவர் அன்பை ஷேர் பண்ணிக்கணும், அவர் அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. அப்படின்னா அதனாலதான் அவர் தனியா இருந்தாரு, சந்தோஷமா நித்திய நித்திய காலமா இருந்தாருன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு பதில் த்ரீஏகம் தான் கொடுக்குது. ஏன் அவர் நித்திய 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 காலமா, எத்தனையோ நூற்றாண்டு உலகம் உண்டாய, 6000 வருஷம், அதுக்கு முன்னாடி 6 கோடி 10 கோடி எத்தனை வருஷம் பின்னாடி போனாலும் அவர் தான் இருந்தாரு, யாருமே இல்ல, ஏஞ்சல்ஸும் இல்ல, பரலோகமும் இல்ல, ஒண்ணுமோ இருக்குல்ல, கடவுள் மாத்திரம் தான், எத்தனை கோடி வருஷம் அவர் தான் இருந்துகிட்டு வந்தாருன்னா அவருக்கு எதுவுமே தேவைப்படாது. காரணம் என்னன்னா, அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் தயவும் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு குமாரனும் பரிசுத்தாவியும் இருந்தாங்க, வேற யாருமே வெளியே அவருக்கு தேவைப்படல. த்ரீஏகம் அதுக்கு பதில் கொடுக்குது. புரியுதுங்களா? வெளியில ஏன்னா தன்னுடைய அன்பை ஷேர் பண்றதுக்கு குமாரன் இருந்தாரு, குமாரனுடைய அன்பை அவர் வாங்கிக்கிறதுக்கு அவங்க இருந்தாங்க, பரிசுத்தாவி இருந்தாங்க. இவங்க மூணு நபராக வெளியில எதுவுமே தேவைப்படாம ஆண்டு ஆண்டுக்கு யுக யுகமா அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கு த்ரீஏகம் தான் பதில் கொடுக்குது. புரியுதுங்களா? அன்பு உண்மைதான், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், தனியா இருந்திருக்க முடியாது, ஒண்ணுமோ உருவாக்காம, ஒண்ணுமோ இல்லாம, தன்னில் தானே திருப்தியா, தன்னில் தானே சந்தோஷமா எப்படி இருந்திருக்க முடியும்? ஏன்னா அவர் த்ரீஏக தேவனா இருந்தாரு. அவங்க மூணு நபருக்குள்ள அந்த ஐக்கியம், அந்யோன்யம், ஃபெலோஷிப் இருந்துச்சு, அப்படித்தான் இருந்தாங்க அவங்க. அப்படிதான் பதில் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக இன்னொரு ஆர்குமெண்ட், கடவுள் வந்து தன்னை பத்தி தான் முழுசா அறிஞ்சிருக்கார், தன்னை பத்தி தான் தலையிலிருந்து கால் வரைக்கும் தன்னுடைய குணாதிசயம் எல்லாமே அவருக்கு கண்ணுக்கு முன்னாலே எப்ப பார் இருக்கிறதா. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரை பத்தி எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியுமா, எந்த அளவுக்குன்னா பரிபூர்ணமா முழுமையா எந்த விதமான குறை இல்லாம தன்னை பத்தி தனக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? உதாரணத்துக்கு என்னை பத்தி நான் அப்படி தெரிஞ்சுக்க முடியுமான்னு யோசிங்க. என்ன பத்தி பரிபூர்ணமா தலையிலிருந்து கால் வரைக்கும் நமக்கு தெரியுமா? என்ன நினைக்கிறேன், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப நம்மளுக்கு தெரியாதது நம்மளை பத்தி தான், தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அறியாம அவன் எதை பத்தி இருக்கான் தெரியுமா? அவனை பத்தி தான். இந்த இந்து புராணங்களையே கண்டுபிடிச்சு தன்னை அறிந்தவன் சகலத்தையும் அறிவான் அப்படின்னாங்க. தன்னை பத்தி மனுஷனுக்கு தெரியாது, அவனை பத்தி தான் ரொம்ப தெரியாது. அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியாது. அவன் இருதயத்துல என்ன போடுது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யறது இல்ல, நான் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதான் நான் செய்யறது. தன்னை பத்தி மனுஷனுக்கு அவளுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளேயே என் ஆத்மா பத்தி தெரியாது. உதாரணத்துக்கு நம்ம பாடிய பத்தி யோசிச்சு பாருங்க, உங்க ஹார்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க கிட்னி யாராவது பாத்துருக்கீங்களா? இல்ல. நம்மள பத்தி நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்க பாடிய பத்தி உங்களுக்கு தெரியுமா? வெளியில இருக்கிற பாடி ஒருவேளை நீங்க சொல்லலாம், கண்ணாடியை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணாடியை பார்த்தா தெரிஞ்சு பரிபூர்ணமா உங்களை பத்தி கண்ணாடியை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணாடி நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் காமிக்கும். உங்க லெப்ட் ஹேண்டு ரைட்ல இருக்கும், ரைட் ஹேண்டு லெப்ட்ல இருக்கும் கண்ணாடி. புரியுதுங்களா? நம்மளை பத்தி நமக்கு தெரியாது, அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு இதெல்லாம் தலையெல்லாம் குழம்புற மாதிரி இருக்கும், இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. நம்மளை பத்தி நமக்கு தெரியாது. எப்ப நம்மளை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் தெரியுங்களா? ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு. ஒன்னு, என்ன மாதிரியே கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா ஒருத்தர் இருக்கணும். டபுள் ஆக்டிங் எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்ன மாதிரியே கம்ப்ளீட்டா ஒருத்தர் இருக்கணும், அவரை பத்தி முழுசா தெரியற அறிவு எனக்கு இருக்கணும். ரெண்டு கண்டிஷன்ல தான் என்ன பத்தி முழுமையா தெரிய முடியும். அதே மாதிரி அதே லாஜிக், ஏன் என்ன மாதிரியே கம்ப்ளீட் அவரை பார்த்தன்னா என்ன பார்த்த மாதிரி இருக்கணும். அவர் ஹார்ட்டுக்குள்ள மனசுக்குள்ள எல்லாத்தையும் நான் பார்க்க முடிஞ்ச மாதிரி இருக்கணும், அப்பதான் என்ன பத்தி கம்ப்ளீட்டா தெரியும். இதுதான் பிலாசபி. புரியுதுங்களா? அதான் உங்களுக்கு சொல்ல, பிலாசபில இப்படிதான் கேட்டாங்க, கடவுள் தன்னை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு திரியேகம் தான் பதில் கொடுக்குது. ஏன் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று நபரா இருக்காங்க, மூணு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. குமார் என்னை கண்டவன், என் பிதாவை கண்டான். கடவுள் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேற எதுலயும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுல குமாரனை பார்த்தா போதும். அதை பார்த்தா போதும். அவர் எந்த அளவுக்கு அழகு, எந்த அளவுக்கு அவர் சிறப்புனா, ஒருத்தர் சொன்னாரு, கடவுள் வந்து வெளியே எங்கேயும் பார்க்க வேண்டியது இல்லைங்க, தன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்தவே பெரிய ஆனந்தம் சந்தோஷம் இன்பத்துல அவர் மூழ்கி இருந்தாரு சதா காலமும். அவர் தன்னை பாக்குறத விட்டு மத்ததை பார்க்கணும்னா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். ஒரு வாட்டி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எதிர்க்க யாராவது வந்தா நின்னா கோபம் வருது பாருங்க, என்ன இப்படி வந்துட்டாங்களேன்ற மாதிரி. கடவுள் வந்து தன்னையே பாத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவு இன்பமா சந்தோஷமா அவர் இருந்தார். எப்படி அவரையே பாத்துக்கிட்டு இருந்தாரு? பிதா வந்து குமாரனை பாத்துக்கிட்டு இருந்தாரு, குமாரன் வந்து பிதாவை பாத்துட்டு இருந்தாரு, பரிசுத்தாய் வந்து அந்த இன்பத்திலேயே இன்ப இதுலயே மூழ்கி இருந்தாங்க. திரியேகம் தான் அதுக்கு பதில் கொடுக்குது. புரியுதுங்களா? திரியேகம்ன்றத நம்ம பாத்துக்கிட்டு வரோம். சரி, ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பிலசாபிக்கல் தாட்ஸ் அவங்க சொல்லுவாங்க ஆர்குமெண்ட்டுக்கு. கடவுள் அன்புள்ளவர் இருந்தா அவர் தனியா இருந்திருக்க முடியாது, அவர் எப்படி தன்னை பத்தி எல்லாம் அறிஞ்சிருக்க முடியும்? அது எல்லாத்துக்கும் என்னதான் பதில் கொடுக்குது? கடவுள் ஒன்றுதான், அவர் மூன்றாக இருக்கிறார். சரி, அடுத்தபடியாக கிறிஸ்தவம் பிறந்தது, கிறிஸ்தவம் பிறந்தது எதுல பிறந்துச்சு? யூத மதத்திலிருந்து தானே கிறிஸ்தவம் வந்துச்சு. கிறிஸ்தவம் பிறந்தது யூத மதத்துல. அந்த யூத மதத்துல அவங்க சொல்றது, அந்த ஷேமான்றது ரொம்ப அடிச்சு அடிச்சு அவங்க சொல்றது என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஃபில் பண்ண முடியுமா? The Lord our God is one. அவர் ஒருவர். அதான் இஸ்ரேவேல்ல பழையற்பாடுல கடவுள் வந்து அவங்க மத்த கடவுள்லாம் தேடி போனாங்க இல்லையா, அதுக்கு திருப்பி திருப்பி அடிச்சு அடிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, நான் ஒருவரே, நான் ஒருவரே, நான் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த யூத மதத்துல தான் அவங்க பிறந்து அப்படி நம்பிக்கிட்டு வந்தாங்க. அப்படி நம்பிக்கிட்டு வந்த ஜனங்க வந்து புதிய ஏற்பாடு, கடவுள் பழைய ஏற்பாடு முடிந்து விட்டது, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து தான் தேவன் அப்படின்றத தான் வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்த பிறகு அப்பதான் சபை என்ன பார்க்க ஆரம்பிச்சுன்னா, கடவுள் ஒருவரேன்றதோடு முடியற விஷயம், அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் கடவுளுடைய இயற்கையை பத்தி இருக்குது. ஏன்னா கடவுள் தன்னை பத்தி வெளிப்படுத்தும் போது முழுசா ஒரே டைம் வெளிப்படுத்திட்டாரா? இல்ல, பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் தன்னை பத்தி பாதி வெளிப்படுத்தினாரு, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் மாதிரி வந்துச்சு, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் தன்னை முழுசா வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் தான் ஒருவரேன்றத நம்பினாங்க, அப்புறம் இன்டர்வல் ஆகி அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு விசுவாசிங்க என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, வேதத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கடவுள் ஒருவரே, ஆனா அவர் மூணு விதமா அவர் இருக்கிறாரு, மூணு நபர்ல அவர் இருக்கிறாரு, அந்த மூணு நபர்ல இருக்கிறாருன்றத பார்க்க ஆரம்பிச்சாங்க. புதிய ஏற்பாடுலதான் பாக்குறோம், பவுல் புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டலாம், இல்ல பவுல் அப்போஸ்தலர்ங்கெல்லாம் அனுபவிச்சதை பார்க்கும்போது எப்பேற்பட்ட கடவுளை அவங்க அனுபவிச்சாங்கன்னா, ஒரு த்ரியேக கடவுளை தான் அவங்க அனுபவிச்சாங்க. அவங்களுக்கு அது புரியல, பவுலுக்கும் புரியல, ஆனா பவுலு எல்லாம் அப்போஸ்தலருங்க என்ன பண்ணாங்க, அவங்க கடவுளை பத்தி சொல்லும் போது த்ரியேக கடவுளை தான் சொன்னாங்க. பவுல் எல்லாம் யூத இதுல இருந்தானே வந்தவங்க, புரியுதுங்களா, யூதர்தான் வந்தவங்க, அவங்க த்ரியேக கடவுளை தான் விசுவாசிச்சாங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுன்னா, நம்ம யூத மதத்துல கடவுள் ஒருவரே ஒருவரே ஒருவரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்றோம், கடவுள் மூன்றாவும் வியாபித்திருக்கிறாருன்னா, ரெண்டு இதுல இருந்து அவங்க காப்பாத்திக்கணும். ஒன்னு என்ன சொல்லணும், கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க கடவுள் ஒருத்தர் இல்ல, மூன்றாவது இருக்காரு பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இன்னும் கடவுளுங்க இருக்காங்க, மூணு கடவுளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்துருவாங்க இல்லைங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாவும் கடவுள்னு சொல்லணும், கணேசாவும் கடவுள்னு சொல்லணும், மூணா என்னத்துக்கு, ஆறா வச்சுக்கலாம் இல்ல ஏழா வச்சுக்கலாம், பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லி கணேசாவும் சேர்த்துருவாங்க, மாரியம்மாவும் சேர்த்துருவாங்க, மாரியாத்தாவும் சேர்த்துருவாங்க இல்லைங்களா, எல்லாரையும் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி அதுல இருந்து அவங்க காப்பாத்திக்கணும். இன்னொன்னு எதுல காப்பாத்திக்கணும்னா, கடவுள் ஒருத்தர் தான், மத்த இயேசு கிறிஸ்து மனுஷன் பரிசுத்தாவி எல்லாம் கடவுள் இல்லன்றதுலயும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் அவங்க போயிடக்கூடாது, புரியுதுங்களா. அதுக்காக அவங்க என்ன, அதுக்கு தான் இந்த வார்த்தைனா ட்ரினிட்டின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க, புரியுதுங்களா, ட்ரினிட்டின்ற வார்த்தை. இத பைபிள் படிக்கும் போது முதல் நூற்றாண்டுல இருக்கிற விசுவாசிங்கெல்லாம் பைபிளை படிக்கும் போது பைபிள் காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது அந்த மூணு நபர்களை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க, இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஆரம்பிச்சாங்க, பரிசுத்தாவிய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அதை எப்படி டீல் பண்ணாங்க நீங்க பாத்தீங்கன்னா, இது மூணு மூணா தெரியுது, மூன்றா இருக்கிறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, விசுவாசிச்சாங்க. அவங்களுக்கு புரியல, ஆனா என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. பிதான் குமாரன் ஒருத்தர் இருக்காரா, அந்த குமாரன் கடவுளுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அந்த குமாரன்ல பார்க்க முடியுதா, கடவுள் செஞ்ச கிரியைகள் எல்லாம் அந்த குமாரன் செய்யறாரா, அப்ப இவரும் கடவுளா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், இருக்கணும்ன்றத வேதத்துல போட்டிருக்கிறது அவங்க பார்க்கும் போது அவங்க விசுவாசிச்சாங்க. அதை பத்தி எந்த போராட்டமும் அவங்க செய்யல, கேள்வியும் கேட்கல, விசுவாசிச்சாங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசின்றது, புரியுதுங்களா, அதுக்கு பேர் தான் பரிசுத்தாவிக்கும் அதே குணாதிசயம் இருக்கா, அதையும் அவங்க விசுவாசிச்சாங்க. அதான் ஒருத்தர் வேதத்தை கடவுளுடைய வசனத்தை ஒருத்தர் சொன்னாரா, ஏன்பா ஒரு மீன் போய் ஒரு யோனாவை முழுங்குச்சு அப்படின்ற கதையெல்லாம் நீ நம்புறிய, பைபிள் அதெல்லாம் போட்டிருக்குது அப்படின்னா, அவர் என்ன சொன்னாராம் தெரியுங்களா உங்களுக்கு அந்த ஜோக், அவர் என்ன சொன்னாரா, மீன் யோனாவை விழுங்குச்சுன்னு பைபிள்ல போட்டிருந்தால் நான் நம்புவேன், யோனாவே மீனை விழுங்கினாருன்னு பைபிள்ல போட்டிருந்தாலும் நான் நம்புவேன், ஏன்னா பைபிள்ல போட்டிருந்தா நான் நம்புவேன், பைபிள்ல எது போட்டிருக்குதோ நான் நம்புவேன், ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்றது, புரியுதுங்களா. பைபிள்ல போட்டிருந்தா நம்ம நம்பணும். அவங்களும் அதான் பைபிள்ல பார்த்தாங்க, அதை பத்தி அது விளங்கல அவங்களுக்கு, ஆனா அவங்க வேத வசனமா தேவனுடைய வார்த்தை அவங்க நம்பினதுனால அவங்க நம்புனாங்கன்றத நம்ம பார்க்கணும். அதை பத்தி எந்த போராட்டமும் எந்த இதுவும் செய்யல. சொல்லப்போனா முதல் நூற்றாண்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில அவங்களுக்கு விவரிக்கவே தெரியல, மூன்றா பாக்குறாங்க, பிதாவை பாக்குறாங்க, பரிசுத்த குமாரனை பாக்குறாங்க, பரிசுத்தாவைய பாக்குறாங்க, அது எப்படி விவரிக்கிறது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. அவங்க செஞ்சது என்ன, அவங்க நம்பினாங்க, அதை போதிச்சாங்க, அவங்களுக்கு விளங்கல, அதை போதிச்சாங்க, அவங்க மூணு பேரையும் ஆராதிச்சாங்க, அதுதான் அவங்க செஞ்சாங்க. ஏன் தேவனுடைய வசனத்துல போட்டிருக்குன்னு, மூணாவது நூற்றாண்டுலதான், மூணாவது நூற்றாண்டுலதான் என்ன இந்த கள்ள போதகம் ஜெகோவா விட்னஸ் மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து, பிதா கடவுள் இல்ல, கடவுள் ஒருவரே, பிதா கடவுள் குமாரன் கடவுள் இல்ல, சாரி இயேசு கிறிஸ்து கடவுள் இல்ல, பிதாதான் கடவுள்லாம் சொல்ல வரும்போதுதான் அப்பதான் இந்த ட்ரினிட்டின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்பதான் ட்ரினிட்டி, தேவன் ஒருவர் தான் ஆனா அவர் மூணு நபரா வேதத்துல காணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல எப்படி குமாரன் பரிசுத்தாவி கடவுள் அப்படின்றத பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்றத நான் நிரூபிக்க போறேன். புரியுதுங்களா? பிதா கடவுள் தான், அதை யாரும் மறுதளிக்க மாட்டாங்க. யூதம் மறுதளிக்க மாட்டான், யெகோவா விட்னஸ் மறுதளிக்க மாட்டாங்க, கேத்தலிக்கு யாருமே மறுதளிக்க மாட்டாங்க. பிதா ஒத்துக்கிறாங்க கடவுள்னு. ஆனா ப்ராப்ளம் எங்க? அது எப்படி ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்துடலாம்? பிதா எப்படி, குமாரன் எப்படி கடவுளா இருக்கலாம், பரிசுத்தாவை எப்படி கடவுளா இருக்கலாம்? அதை பத்தி நான் இது பண்ண போறேன், அதை பத்தி ப்ரூவ் பண்ண போறேன். பைபிள் இருந்தா நம்ம பார்க்கணும். அதுக்கு அஞ்சு கிரைடீரியா, தமிழ்ல என்ன சொல்றது, குணாதிசயங்க சொல்லலாம். ஒருத்தர் வந்து கடவுள்னா அவங்களுக்கு அஞ்சு குணாதிசயங்கள் இருக்கணும் பைபிள் படி. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கு அஞ்சு குணாதிசயங்கள் இருக்கணும். அந்த அஞ்சு மூணே பேருக்கு தான் முழு பைபிள்லயும் அந்த அஞ்சு குணாதிசயங்கள் இருக்கு, வேற யாருக்குமே அந்த அஞ்சு குணாதிசயங்கள் இல்ல. புரியுதுங்களா? இவர் தான் கடவுள்னா இந்த அஞ்சு குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அதை பத்தி தான் நான் பார்க்க போறேன். என்ன அந்த அஞ்சு குணாதிசயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அவங்களுக்கு ஒரு ஆரம்பமும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு முடிவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் நித்தியம்ன்றது. நித்தியமானவர், நித்தியமானவர்னா வேற யாருக்கும், மனுஷனுக்கு அந்த குணாதிசயம் இல்ல. மனுஷனுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு, ஆனா முடிவு அவனுக்கு ஆத்மா முடிவு இல்ல, ஆத்மாக்கு அவனுக்கு முடிவு இல்ல, ஆனா ஆரம்பம் இருந்துச்சு மனுஷனுக்கு. ஏஞ்சல்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முடிவு இல்ல, ஆனா ஆரம்பம் இருந்துச்சு. அவங்களெல்லாம் சிருஷ்டித்தார். வேற எந்த சிருஷ்டிப்ப எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆரம்பம் இருந்துச்சு, ஆரம்பம் இருக்கும். ஒரு சில மனுஷங்களுக்கும் ஏஞ்சல்ஸ்க்கும் முடிவு இல்ல, அவங்க சதா காலங்களில் இருக்க போறவங்க, ஆனா அவங்களுக்கு ஆரம்பம் இருந்துச்சு. மிருகங்களுக்கு எல்லாம் ஆரம்பம் இருக்க போது முடிவும் இருக்க போகுது, அதாவது முடிஞ்சிருப்போது. புரியுதுங்களா? ஆனா கடவுளுக்கு மாத்திரம்தான் ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லை. அதான் முதல் குணாசியம். ரெண்டாவது குணாசியம், பைபிள்ல கடவுளுக்கு கொடுத்த பேரு அவங்களுக்கும் கொடுத்திருக்கணும். கடவுளுக்கு என்ன பேருங்க இருக்கோ அந்த பேரு அந்த நபர்களுக்கும் இருந்திருக்கணும். மூணாவது குணாசியம், கடவுளுக்கு என்னென்னலாம் குணாசியங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா. அவரு நித்தியமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், அந்த குணாசியங்கள் எல்லாமே இவங்களுக்கும் பொருந்திருக்கணும். நாலாவது, கடவுளுடைய கிரியைகள்னு சிலது இருக்கு. சில கிரியைகள் அவர் மாத்திரமே செய்ய முடியும், ஒருவரும் செய்ய முடியாத கிரியைகள்னு ஒரு சில கிரியைகள் இருக்கு. அந்த கிரியைகள் கடவுள் மாத்திரம்தான் செய்ய முடியும், அந்த கிரியைகள் இவங்களும் செய்யறவங்களா இருக்கணும். சரி, அஞ்சாவது, கடைசியாக பைபிள்ல அவங்களுக்கு ஆராதனை செஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இந்த அஞ்சு குணாசியங்களை ஒன்னா எடுத்து பார்ப்போம். குமாரன் எடுத்துக்குவோம், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்குவோம். முதலாவது குணாசியம், அவர் நித்தியமானவரா, அவருக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லாதவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனம் எடுத்துக்கலாம், யோவான் 1:1 எடுத்துக்கலாம். நீங்க வசனங்கள் யார் யார் எடுக்கிறீங்களோ எடுங்க, சில வசனங்களை வேகமா பார்க்க முடிப்போம். படிங்க 1:1, யார் எடுத்துருக்கீங்களோ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆரம்பத்துல உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி வார்த்தை இருந்தது, அது வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது. புரியுதுங்களா? அவர் நித்தியமானவர். அவர் இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம், யோவான் 8:57, அதே யோவான் 8:57.
அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள்.
இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஆபிரகாம் உங்க பிதா, ஆபிரகாம் உங்க பிதான்னு சொல்றீங்களே, எனக்கு ஆபிரகாம் உங்களுடைய உண்மையான பிதாவா இருந்தா என்ன நீங்க நேசிச்சிருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னு இருக்கான் அப்படின்றாரு. இவங்க பார்த்துட்டு, உனக்கு 50 கூட ஆகல, அதுக்குள்ள ஆபிரகாம் நீ பார்த்தன்ற, நீ ஆபிரகாம் பிறந்து 1500 ஆச்சு, இவர் 50 கூட ஆகல, ஆபிரகாம் நீ இருக்கிறிய, என்ன சொல்ற அப்படின்னா, அடுத்த வசனம் படிங்க 58.
அதற்கு இயேசு,
ஆபிரகாமுக்கு முன்பதாகவே நான் இருந்தேன் அப்படின்னா நித்தியத்தை அவர் சொல்றார். அப்புறம் இவர் இந்த உலகத்துல பிறந்தது 50 வருஷம் கூட ஆவாம இருந்திருக்கலாம், ஆனா அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நித்திய நித்திய காலமா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவர் நித்தியமானவர். நித்தியமான அநேக வசனங்கள் இருக்கு அந்த நித்தியமானதுக்கு, இது ரெண்டு போதும். சரி, அடுத்தது கடவுளுக்கு கொடுத்திருக்கிற பேருங்க இவருக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவலேஷன் எடுத்துக்கோ, ரெவலேஷன் 1:8. யார் இது சொல்றது? இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி சொல்றார், இருக்கிறவரும் இருந்தவரும். இந்த வார்த்தைகள்லாம் எரேமியா எசேக்கியல்ல கடவுளுக்கு மாத்திரம்தான் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் வருகிற ஆரம்பம் அல்பாவும் உமேகாவும் அதெல்லாம் கடவுளுக்கு தான் பழைய ஏற்பாட்டுல பேர். அந்த பேர் இவர் எடுத்துக்கிட்டு தன்னை பத்தி சொல்றார். அதை பார்க்கும்போது கடவுள் இல்லாம அவர் சொல்லியிருக்க முடியுமா? அந்த பேருங்க தான் அவருக்கு தன்னை எடுத்துக்கிறார். இன்னும் அதே மாதிரி 17 படிங்க, அதே ரெவலேஷன் 1:17.
அப்பொழுது அவர் தம்முடைய வலது கருத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன்.
சரி, முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன், லிவிங் ஒன், ஜீவன் உள்ளவருமா இருக்கிறேன் அப்படின்றது. கடவுளுடைய பேருங்க எதுவுமே உடலங்க, இயேசு கிறிஸ்து தனக்கு எடுத்துக்கிட்டாரு, தன் அதை பத்தி தானே சொன்னாரு அவர். அது இன்னும் சொல்ல போனது எல்லா இடத்துலயும் அவரு நானே ஜீவாப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே அயாம்ன்ற வார்த்தை வந்து அவர் சொல்ல போனா அயாம்ன்றதுதான் யெகோவான் அர்த்தம். நான் நானாக தான் இருக்கிறேன், நான் தான் மோசே கிட்ட சொன்னார் இல்லைங்களா, யெகோவான்றது அர்த்தம். அந்த யூதருங்க என்ன கூட பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம யாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வவல்ஸ் எழுதி விடுவாங்க, YHWH இதெல்லாம் போடுவாங்க அவங்க. ஆக்சுவலா ஜெகோவா வந்து JEHOVAH வரணும், இவங்க இப்படிதான் யாவே அப்படின்றதுக்கு. இதை யாராவது யாருமே இங்கிலீஷ்ல படிக்கவே முடியாது, ஆனா இப்படித்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தையை யாரும் வாயால சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த இது போடுவாங்க. இதை பார்த்தானா தெரிஞ்சுக்கணும் யஹோவா அப்படின்னு. இதுல வவல்ஸ் வரும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியுங்களா? வவல்ஸ் வந்தா தான் நம்ம எதுவும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வவல்ஸ், ஏ ஓ ஏ ஐஇஓயு அதெல்லாம் வவல்ஸ். அது வந்தாதான் ப்ரொனவுன்ஸே பண்ண முடியும் இங்கிலீஷ்ல. அது யூதருங்க இந்த பேருக்கு போடவே மாட்டாங்க, இப்படிதான் போட்டு இருப்பாங்க. இது யாராவது படிக்க முடியுமா? YHWH யாருமே படிக்க முடியும். ஏன் அப்படி போடுவாங்கன்னா யெகோவா பேரை எவரும் வாயால சொல்லக்கூடாது என்பதற்காக. யெகோவா அப்படின்னு அந்த பேரு தான் அவர் எடுத்துக்கிட்டு, நான் தான் அது அப்படின்னாரு இயேசு. சொல்லும் போது அவங்க இயேசுவை கொலை செஞ்சதே எதுக்குங்க? அடிக்கடி கல்ல எடுத்துக்கிட்டு நின்னது எதுக்கு? நீ மனிதனா இருந்தும் உன்னையே தேவன் என்கிறாயே, அவர் கொலை செஞ்சதே தன்னை கடவுளுக்கு ஒப்பாக ஆக்குறையே அதுக்காகத்தான். புரியுதுங்களா? அவர் தன்னை பத்தி அப்படிதான் அவர் சொன்னார். இன்னும் தீத்து 2:13 என்ன போட்டிருக்குன்னா கிரேட் காட் போட்டிருக்கு, கிரேட் காட். 1 யோவான் 5:2 என்ன போட்டிருக்குன்னா உண்மையான காட். யாரு இதெல்லாம் பேருங்க? யாருக்கு? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது அது போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா டைட்டில்லையும் பைபிள்ல தான் போட்டிருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு. ஊர்க்கதையை நம்ம சொல்லல, அவன் சொல்றத நம்ம சொல்லல, யாரோ சொல்றது. பைபிள்ல அவருக்கு அந்த மாதிரி இருக்கா? முதலாவது அவர் நித்திய நித்தியமா இருந்திருக்காரு, ரெண்டாவது கடவுள் கொடுத்த பேருங்கெல்லாம் இருக்கு, இன்னும் கடவுளுடைய குணாதிசயங்கள் இவருக்கு இருக்கா அப்படின்னா பைபிள் நீங்க பாக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். கடவுளுடைய எல்லா மாறாதவர் இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 இருக்கு, மாறாதவர் மாறாதவன் பாக்குறோம் கடவுள். அவர் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறவர், ஓம்னி பிரசன்ட் நம்ம பாக்குறோம். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? 2-3 பேர் எங்க கூடி இருக்கிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன், உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் எல்லா இடங்களையும் உங்களோடு நான் இருப்பேன். அது கடவுள் மால மாத்திரம்தான் சொல்ல முடியும். அவர் அதை சொன்னார். அடுத்தபடியாக சகலத்தையும் எனக்கு தெரியும், பிதாவே எனக்கு தெரியும். பிதாவை அவர் எப்படிதான் சொன்னாரு? பிதா குமாரன் அன்றி பிதாவுக்கு பிதாவை பற்றி வேற யாருக்கும் தெரியாதுன்னார். கடவுளை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி எப்படின்லாம் சகலத்தையும் அறிந்தவரா அவர் இருந்தாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்வ வல்லமை உள்ளவர் அந்த ரெகுலேஷன்லயே வந்துச்சு. ஒரு ஓம்னிபோட்டன்ட், அவரை பத்தி அந்த பேருங்கெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த கடவுளுடைய குணாதிசயங்கள், அவருடைய கிரியைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் தான் நம்மள ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியை. ரட்சிப்பு கர்த்தரால் வரும், ரட்சிப்பு அவர் தான் ஏற்படுத்தினார். அவருடைய கிரியை ரட்சிப்பு, கடவுளுடைய ஒருவரும் செய்ய முடியாத கிரியைகள், இயேசு கிறிஸ்து கடவுள் மாத்திரமே செய்யக்கூடிய கிரியைகளை நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இன்னொன்னு சொல்ல போனா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யார் மூலமா, யார் தான் பண்ண போறாங்க? இயேசு கிறிஸ்து தான் பண்ண போறாரு. ஏன்? அவர் கடவுளா இருக்கிறதுனாலதான். அவருடைய கிரியைகள் அப்படித்தான். இன்னொரு வசனம் படிப்பா, எபிரேயர் 1:3. சில வசனங்களை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இவருக்கு கிரியைகளை பத்தி சொல்லும் போது, இந்த உலகத்திலேயே இருக்கிற மகா மூணு பெரிய கிரியைகள் எதுனா சிருஷ்டிப்பு, பராமரிப்பு, மீட்பு. இது மூணு தான் பெரிய கிரியைகள். இது மூணுலயும் குமாரன் அன்றி ஒன்றும் உண்டாகவில்லை. ஒன்னு யோவான்ல பாக்குறோம், குமாரனை அன்றி ஒன்றும் இல்லை, எல்லாமே குமாரன் மூலமா தான் கடவுள் சிருஷ்டித்தாரு. சகலத்தையும் தன்னுடைய வசனத்தினால இந்த பராமரிப்பை தாங்கிக்கிட்டு வர்றாருன்னு அந்த வசனத்துல வருது. இன்னொன்னு மாத்திரம் அவர் செஞ்ச கிரியைகள், தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே தம்மாலே தாமே ரட்சிப்பை உண்டாக்கினார். கடவுள் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவருடைய கிரியைகளை நம்ம பாக்குறோம். ஒன்னு என்ன பார்த்தோம், அவர் நித்தியமானவர். ரெண்டாவது அவருடைய டைட்டில்ஸ். மூணாவது அவருடைய குணாதிசயங்கள். நாலாவது அவருடைய கிரியைகள். கடைசியில அவருக்கு ஆராதனை செஞ்சாங்களா பைபிள்ல? கடவுளுக்கு மாத்திரம்தான் ஆராதனை செய்யணும், வேற யாருக்காவது செஞ்சோம்னா அது பெரிய தேவ குற்றம் ஆயிடும். கடவுளுக்கு அவருக்கு ஆராதனை செய்யப்பட்டுச்சா அப்படின்னா, எபிரேயர் 1:6 ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவர் ஆராதனை செய்யறாங்கன்னு போட்டிருக்கு. ரெவலேஷன் எடுப்போம். ரெவலேஷன் 1:5-6. இதெல்லாம் ஆராதனையின் பாஷை. யாருக்கு ஆராதனை செலுத்துவோமோ அவங்களுக்கு தான் இந்த பாஷை. அதே ரெகுலேஷன் 5:11 எடுங்க. தொடர்ந்து
அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய ரசிகர்கள் யாவும்
கவனிங்க, அத பூமியில் இருக்கிற சமுத்திரத்துல இருக்கிற வானத்து கீழே பூமிக்கு மேல எல்லாருமே அந்த சராசரமே ஆராதனை பண்ணுதான். யார பண்ணுது? சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறவரை ஆராதனை பண்ணுது. அதுக்கப்புறம்
ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும்
புரியுதுங்களா? ரெண்டு பேர் அவங்க ஆராதனை பண்ற மாதிரி அங்க காமிக்கப்படுது. சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர் அது யாரு? பிதா. பிதா சிங்காசனத்துல வீட்டிருக்காரு. சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவரையும் ஆராதனை செய்கிறார்கள் அப்படின்னு வருது. அண்ட சராசரமே அது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவர்ன்றதுதான் இயேசு கிறிஸ்து. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற பிதா. புரியுதுங்களா? பைபிள்ல இந்த 5 கிரைடீரியாவும் இயேசு கிறிஸ்து மீட் பண்றத நம்ம பாக்குறோம். அவர் நித்தியமானவர். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ் எல்லாமே கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்ஸ் தான். அதை எடுத்துக்கிட்டாரு. கடவுளுடைய எல்லா குணாசியங்களும் அவருக்கு இருந்துச்சு. கடவுள் செய்யற எல்லா கிரியைகளும் அவரும் செய்யற மாதிரி காமிக்கிறோம். கடைசியில வேதத்துல அவர் ஆராதிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். பரிசுத்த ஆவியானவரை பத்தி நமக்கு டைம் இல்லை. இதேதான் பார்க்க முடியும். நான் அநேக வசனங்கள் கொடுக்க முடியும், இதேதான் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன இருக்கு, அவரும் நித்தியமானவர், ஒரு பரிசுத்த ஆவியானவர், நித்திய நித்திய காலமா அவரும் இருந்தார். சொல்லப்போனா உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக யார் அசைவாடி கொண்டிருந்தது, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கும் அவருடைய டைட்டில்கள்லாம் கடவுள் கொடுக்கப்பட்ட டைட்டில் இவருக்கும் இருக்கு. அதே குணாதிசயங்கள் கிரியைகளும் நம்ம மறுபடியும் பறக்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மளை உயிரோடு எழுப்புவதும் பரிசுத்த ஆவியானவர் தான். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை படிப்போம், அந்த உயிரோடு எழுப்புறது ரோமர்
8:11.
அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தாருன்னா நீங்க நிச்சயமா கடைசி நாள்ல உயிரோடு எழுப்பப்படுவீங்க. மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படும், இந்த உலகத்துல செத்து போயிடலாம், ஆனா பரிசுத்த ஆவி உங்க உள்ளத்துல இருக்கும் போது ஒரு நாள் நீங்க உயிரோடு வரப்போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன அடையாளம் இப்ப தெரிய போதுன்னா, சாவுக்கேதுவான மாம்ச இச்சைகளை நீங்க சிலுவையில் அறைவீங்க, அதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு அடையாளம் என்ன, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அப்படித்தான் செய்வீங்க. ஒருவேளை நீங்க அப்படி செய்யாதவர்களா இருந்தீங்கன்னா, அதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு அதுலயே வாழுகிறவர்களா இருந்தீங்கன்னா பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இல்லன்னு அடையாளம், பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இல்லாத அடையாளத்துக்குனால நீங்க கடைசி நாள்ல உயிரோடு வர முடியாதுன்றாரு அந்த வசனத்துல. புரியுதுங்களா, அந்த வசனம் சொல்லும் போது பரிசுத்தாவியானவர் தான் நம்மளை உயிரோடு கொண்டு வர போறாரு, அவர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால தான். அது இருக்கிறதுக்கு என்ன அடையாளம், சாவுக்கு ஏதுவான மாம்ச இச்சைகளுக்கு நீங்க எதிர்த்து போராடுவீங்க, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற. பரிசுத்தாவியானவருக்கு ஆராதனை செய்யப்பட்டதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல நேரான வசனங்கள் இல்ல, பரிசுத்தாவிக்கு ஆராதனைன்ற மாதிரி பைபிள்ல நேரான வசனங்கள் இல்ல. ஏன்னா அவருடைய உலகத்துல அவருக்கு இருக்கிற ரோலே என்னன்னா, போன வாரம் கூட பார்த்தோம், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதுதான் அவருடைய வேலை. ஆனா அநேக வசனங்க பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு மகிமை செலுத்தும் போது பரிசுத்தாவியானவரும் வராரு. ஒரு வசனம் படிக்கலாம், 2 Corinthians 13:14. புரியுதுங்களா, அவருக்கு ஆராதனை செலுத்துற பாஷை அது. இன்னொன்னு, நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும் போது என்ன மாதிரி கொடுக்கிறது, உன்னை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. அது பார்க்கும் போது இந்த பரிசுத்தாவியானவருக்கும் அதே மரியாதை தான், அதே கணம் தான், அதே ஆராதனை தான். இது இது மூணு பேருக்கு மாத்திரம்தான் முழு பைபிள்ல இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அவங்க எல்லாரும் என்ன விசுவாசிச்சாங்க, இது த்ரீஏக தேவன், இட்ஸ் த த்ரீ காட், ஐ மீன் த்ரீ பர்சன்ஸ் ஒன் காட், மூணு நபர்ல அவர் இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். சரி, இதோட நம்ம முடிப்போம். இது நமக்கு நம்ம நம்ம விசுவாசிகளா நம்ம என்ன செய்யணும்னா, இதை நம்பணும் முதலாவது. இது நமக்கு விளங்குறது இல்ல, இது ஒரு பெரிய புதிர் தான். இந்த புதிரை வச்சுக்கிட்டே நம்மளுக்கு குழப்பம் வர கூட்டங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா 2000 விசுவாசிச்சது வேதத்தை விசுவாசிக்கிறோம் நம்ம, கடவுளுடைய வசனத்துல நம்ம நிக்கிறோம் போது இந்த வேதம் நமக்கு அதான் வெளிப்படுத்துது. இந்த த்ரீஏக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியா வீட்டிருக்கிற அந்த மாதிரி உண்மையா விசுவாசிக்கும் போது என்ன ஆகும் தெரியுங்களா, பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படும். ஏன் சந்தோஷம், நமக்காக மறிக்க நம்மளை ரட்சிக்க இந்த உலகத்துல வந்த இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தத்தினால என்ன மீட்ட இயேசு கிறிஸ்து, அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. கடவுளுடைய இவ்வளவு குணாதிசயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த குணாதிசயங்கள் எல்லாமே என்னுடைய ரட்சகருக்கு இருக்கு. என்னுடைய ரட்சகர் கடவுள், சாட்சாத் கடவுள் என் ரட்சகர் அப்படின்றது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி தான் யெகோவா விட்னஸ் வந்து அவங்கள குழப்பி போட்டு, இயேசு கிறிஸ்து எல்லாம் கடவுள் இல்ல, நீங்க எல்லாம் தப்பா நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவருக்கு குழம்பி ரட்சிக்கப்பட்டதே அவருக்கு கேள்விக்குறியாய், வாழ்க்கையே கேள்விக்குறியாய், என்னடா கடவுளே இல்லன்ற மாதிரி ஒரு மாதிரி குழம்பி பயங்கரமான நிலைமையில அவர் போன பிறகு ஒருத்தர் வந்து பைபிளை எடுத்து நல்லா சொல்லி கொடுத்து தானே பைபிள் எல்லாம் தேடி படிக்கும் போது அவருக்கு தெளிவான பிறகு என்ன சந்தோஷம் ஆச்சுங்களா தெரியுமா, என்னுடைய ரட்சகர் ஒரு கடவுள், ஒரு சாதாரணப்பட்டவர் இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுள்தான் வேதத்தை வெளிப்படுத்துது. அதே மாதிரி நமக்காக கிஃப்டா கொடுக்கப்பட்டு பிதானால குமாரனுக்கு கொடுத்து குமாரனால நமக்காக அனுப்பப்பட்டு நம்ம உள்ளத்துல வாசம் பண்ணுகிறவரு, யோசிச்சு பாருங்க, அவர் இஸ் காட். அது ஆச்சரியமா இல்ல? கடவுள் நமக்குள்ள வாசம், அவருடைய ஆலயமா நம்மள மாத்திட்டாரா? நமக்குள்ள வாசம் பண்ணுகிற சாதாரணப்பட்டவர் இல்ல, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கிற ஒருத்தர் தான் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னா அவரை போய் நம்ம துக்கப்படுத்தணும்னா புதிய புதிய ஏற்பாடுல அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல போய் சொல்லும் போது பரிசுத்தாவிக்கு விரோதமா நீ போய் சொல்லி இருக்கிறாய், அனேனியா சஃபீராவை பிடிச்சி திட்டினாங்க. யாருக்கு விரோதமா நீ போய் சொன்ன? பரிசுத்தாவிக்கு விரோதமா. நீ மனுஷங்கிட்ட போய் சொல்லல, கடவுள்கிட்ட போய் சொன்ன. ஏன்னா பரிசுத்தாவியானவர் யாரு? அவர் கடவுள். பரிசுத்தாவிய நம்ம துக்கப்படுத்தணும்னா யாரை துக்கப்படுத்துறோம்? கடவுளையே துக்கப்படுத்துகிறோம். இவ்வளவு வல்லமை உள்ள கடவுள், அவ்வளவு துக்கப்படுத்துறமே, அவ்வளவு சர்வ வல்லமை பவர் ஆச்சு. ஒரு நிமிஷத்துல நம்மளெல்லாம் பஸ்ட் பண்ணிட்டு அவர் போக முடியாது, நம்மளை விட்டு போக முடியாது. அவரு ஒன்னும் பஸ்டே பண்ண வேண்டியதுல அமைதியா அவர் போயிடலாம் இல்லையா? நம்மள உள்ளத்துல வந்து விட்டு போனார்னா என்ன ஆகும்? ஆனாலும் நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறதுனால தான். அதே குணாதிசயங்களை தான் இவருக்குள்ள இருக்கு. நம்மள ஆலயமா பண்ணி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த திரியேக தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மள ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவும் கடவுள் தான். எல்லா குணாதிசயங்களும் அவருக்கு இருக்கு. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவருக்கும் அதே குணாதிசயம் தான் இருக்கு. இது நமக்கு விசுவாசிகளை ரொம்ப சந்தோஷம் கொடுக்கணும். சரி, நம்ம ஜெபம் செய்வோம்.